மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளை நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-6 முடியும். இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நர்மையான இறை வார்த்தையினுடைய வல்லமையான நேரத்திலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் எங்களை பார்க்கறதில் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு நம்புகிறோம். நார்மலாக நமக்கு இந்த பிரசங்க நேரம் தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் டைம். அதனால் பூசையை பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பிரசங்க நேரத்தில் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு காப்பி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இப்படி வருவாங்க. ஒரு முறை நான் இதை சொல்லும் பொழுது ஒரு வீட்டில் அந்த பையன் எந்திரிச்சு போனாராம். பிரசங்கம் வைக்க போகிற நேரத்தில் அவர் எந்திரிச்சு போயிருக்கிறாரு. ஃபாதரை பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறாரு போல இருக்கே, எங்கேயோ கேமரா வச்சு ஃபாதர் பார்க்குறாரு. இது எல்லா பக்கமும் நடக்கிறது தானே. ஒரு பங்கில் நான் இருந்தேன். அந்த பங்கில் வந்து ஒரு டீம் அந்த பாடகர் குழுவில் ஃபாதர் முன்னாடியே பாடகர் குழுவை பற்றி சொன்னார். அந்த டீம் என்ன செய்வாங்க, அப்படியே வெளியில் போயிடுவாங்க. அப்படி போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அப்படி இல்லை மற்ற என்ன செய்கிறது அடுத்த பாட்டு என்ன அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அப்படி பேசிட்டு பிரசங்கம் முடிக்கிறப்போ ஃபாதர்ஸுங்களுக்கு ஒரு துணி இருக்குது, பிரசங்கத்துடைய துணி. ஆகவே அன்புக்குரியவர்களே அப்படின்னு முடிக்கும் போது அவங்க கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அப்போ என்ன செஞ்சுறது, அது கன்க்ளூஷனுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கும் பாருங்களேன். அதுக்குள்ளே இவங்க வந்து எல்லாம் செட்டில் ஆகி உடனே என்ன செஞ்சுருவாங்க, பிரசங்கம் முடித்தோனையும் வானமும் பூமியையும் படை அப்படி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், என்னுடைய பிரசங்கம் பார்த்திங்கனாக்கா அப்ரப்டாக முடிச்சுடுவேன். நான் திடீர்னு நல்லா பீக்கில் பேசிக்கிட்டே இருக்கும்போது சிந்தனை உங்களது செயல் உங்களதுன்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சிருவேன். அவங்க திட்டு தட உடையாருவாங்க, உள்ளே உடையாந்து தடார்னு தடார்னு தடவி எடுத்து போகிறதுக்குள்ளாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாம் வெளியில் போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், ஃபாதர் பிரசங்கெல்லாம் சூப்பராக ஆகிக்கிறீங்க, வெரி குட், ஆனால் அந்த ஃபைனல் டச்சு தான் நீங்கள் வந்து ஒரு மாதிரி சொதப்பிடுறீங்க, அது நீங்கள் வந்து கன்க்ளூஷன் சொல்லி முடிங்க, ஏன்னா நாங்கள் ப்ரிப்பராக வரணும்ல. நான் சொன்னேன், அது என் பாணி இல்லை அப்படின்னு. அதனால் நிறைய பேருக்கு இந்த பிரசங்க நேரம் வந்து ஒரு சோதனை நேரம். அதான் சொல்லுவாங்க வீட்டில், சோதனை சோதனைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு நின்றுட்டு டங்கு டங்குன்னு குதிச்சுட்டு இருந்துச்சான், கண்டிப்பாக அந்த ரெண்டில் ஒன்று பங்கு சாமியாக தான் இருப்பார். நிறைய பங்குகளில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சாமியாருங்கெல்லாம் என்ன பிரசங்கம் வைக்கிறீங்க. அவர் பொதுவாக சொல்கிறார், என்னையே சொல்லலை, அவர் ஒரு பங்கில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறார், பிரசங்கம் வச்சுருக்கா எல்லாம் தூங்குகிறான், பக்கத்தில் என்ன போன வாரம் பார்க்குறேன் ஒருத்தன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் ஃபாதர், குரட்டை விட்றார் அவர், என்ன சொல்கிறது, இப்படியா பிரசங்கம் வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அடுத்த வாரம் வந்து அவர் சொல்கிறாரு, சோகமாக வந்தார், என்ன ரொம்ப சோகமாக வரீங்கன்னு, இந்த வாரம் நானே தூங்கிட்டேன் அப்படின்னாரு. பாருங்க, இன்றைக்கி அதை அதாவது தூக்கம் வந்தால் தூங்க வேண்டியது தானே, நல்ல அருமையான ஒரு செயல் தானே அதெல்லாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிற ஆதங்கம், பிரசங்கம்லாம் அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தூங்கக்கூடாது, இறைவார்த்தையை கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு பிரசங்கம் வைக்கிற சாமியார் மட்டும் பொறுப்பு இல்லை, நீங்களும் என்ன செய்யணும், வரும்போதே நல்ல தயாரிப்போடு வரணும், இறைவார்த்தையை படிச்சுட்டு வரணும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு இறைவார்த்தை ப்ரிப்பரேஷனே இருக்காது, இறைவார்த்தை என்னன்னே தெரியாமல் இங்கே வந்து நம்ம அப்போது சோதனைக்கு நம்ம உட்படுவது இயல்பு தானே. அதனால் நம்ம சோதனை அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்றைக்கி சிந்திக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த சோதனை சோதனைன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைய ஒரு ஆழமான மூன்று செய்திகளையும் வச்சு பார்க்குற போது ஒரு சோதனையை பற்றி ஒரு சிந்தனை. சோதனை இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சோதனை இருக்குது, ஏன் தான் இப்படி ஆண்டவனையும் சோதிக்கிறாரோ. பரலோத்து மந்திரத்தில் இப்போ ஒரு வார்த்தையை மாற்றிவிட்டாங்க, எங்களை சோதனைக்கு உட்படுத்த ஆண்டவர் உட்படுத்துகிறாரா. இந்த வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி மக்கள் குழம்பி போய் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கடவுள் மேலேயும் திருச்சபை மேலெல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, ஏன் இப்படி எழுதினாங்க, ஏன் பழைய வார்த்தையை மாற்றினாங்க. பாருங்கள், அது அதில் நம்ம போகலை, பட் இந்த சோதனை அப்படிங்கிற சோதனைக்கு நம்ம உட்படுகிறோம். அந்த சோதனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் பெரியவங்க வாழ்க்கையில் தான் சோதனை இருக்குதா அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் சோதனை இருக்குது. நீங்கள் ஒரு குட்டி பிள்ளை உட்காந்துருக்கிறாரு பவுல், அவருக்கு ஒரு சோதனை, டெய்லி நியூஸ் பார்ப்பார் எப்படா ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. அவருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா உடனே நெஞ்சு ஒரு சோதனை, ஐயோ ஏன் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார், இந்த கொரோனா நம்ம கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து நம்மளுக்கு லீவ் விடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பவுல மாதிரி நிறையா பிள்ளைங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி சோதனைங்கிறது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் அந்த உணர்வு இருக்குது. சோதனை, நம்ம சோதிக்கப்படுறோம், சோதனை, சோதனையினுடைய அந்த அதனுடைய பரந்துபட்ட நிலை வந்து பல நிலைகளில் அந்த சோதனையை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம சோதனைங்கிற போது இதுதான் சோதனை. நிறைய பேர் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாவங்களுக்கு நம்மளை இட்டு செல்கிற சில அடையாளத்தை மட்டும்தான் சோதனை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். சோதனைன்னா நம்ம பாவத்தில் விழுறோம் பாருங்கள், அதுதான், இதுதான் நான் செய்கிற எனக்கு கடவுள் கொடுக்குற சோதனை அப்படின்னு. பட் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு காட்டுது. தந்தைக்கு சோதனை, பிதாவுக்கே சோதனை பாருங்களேன், தந்தைக்கு போய் சோதனை வர முடியுமா, இந்த வருது முதல் வாசகத்தில் இந்த தந்தையுடைய சோதனை. அந்த வாசகத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், என்னோடு பேசுகையில் யார்கிட்ட, எசேக்கியல் அவர்கிட்ட பேசலே, ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்து மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். யார்கிட்ட அனுப்புகிறாரு, எனக்காக உயிரை கொடுக்குற, எனக்காக எப்போதுமே வழிபாடுகளை நடத்தி என்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற இனத்தில், இல்லை இல்லை இல்லை, கிளர்ச்சி செய்கிற. பாருங்கள், ஒரு இனம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுது, ஆண்டவர் தேதியை பார்க்குறாரு, அதுதான் அவருக்கு பெரிய சோதனை. இப்போது அந்த இனத்தை அழிக்கிறதா காப்பாற்றுறதா. இப்போ நமக்கு நம்ம நார்மலாக நமக்கு சோதனை யார், நமக்கு முன்னாடி வந்து நம்மளை யாராவது க்வெஸ்சன் பண்ணி நம்மளை குறைபட்டு கொண்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள வேண்டாம் என் வாழ்க்கையில் நீ வெளியில் போ அப்படி தான் நம்ம சொல்லுவோம். வி ட்ரை டு அவாய்டு த பர்சன், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள. அப்போ பாருங்கள், ஆனால் ஆண்டவர் அந்த மக்கள்கிட்ட இறைவாக்கினர் அனுப்புகிறார், கடவுளே சோதனைக்கு உட்பட்டு அந்த மக்களால் சோதனைக்கு உட்பட்டவர், அவர் அந்த சோதனையை எப்படி சந்திக்கிறார் பாருங்கள். அவர் கடைசியாக ஒரு இறைவாக்கினர் அனுப்பி சொல்கிறாரு, அவங்க செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நான் வந்து சும்மா உன்னையை அப்படியே விட்டுடலை. இறைவாக்கினர் யார், கடவுளுடைய கோபத்தையும் கடவுளுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறவங்க, ஆண்டவருடைய வாயாயிருந்து பேசுகிறவங்க, அவங்க தான் இறைவனுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்காக நிற்கிறவங்க. அது உங்களுக்கு விருப்பம், மக்களுக்கு விருப்பமானதா விருப்பம் இல்லாததா அதை பற்றி பேசணும். பொய் வாக்கினர் தான் அப்படி பேசுவாங்க. நம்ம இதில் மலையில் பார்த்தீங்கன்னாக்க பொய் வாக்கினர்கள் ஒரு பக்கம் 450 பேர், இந்த சைடு சிங்கிள் மேன் நிற்கிறார், எலியா நிற்கிறார். கர்மேல் மலையில் நடந்த ஜெசபேல், ஆகாபினுடைய மனைவி, ஆகாப் அரசன் ஜெசபேல் மனைவி, அவந்தம்மா வந்து பாகால் தெய்வத்தை வழிபடுற ஒரு லேடி, அதனால் அந்தம்மா அந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் ஆட்களை கூட்டி வச்சுருந்துச்சு. அங்கே இறைவாக்கின 450 பேர் நிற்கிறான். இந்த காட்சி சும்மா ஒரு சைடு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், அவர் ஒருத்தர் உண்மையை பேசினார், அவர் கடவுளுடைய வாக்கை சொல்கிறவர், இப்படித்தாண்டா அப்படின்னார். அப்போது கடவுள் பாருங்கள் தன்னுடைய இறைவாக்கினரை அனுப்புகிறார். அறிந்து கொள்ளட்டும் அவங்க, நான் அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறேன், அவன் எவ்வளவு தான் எனக்கு சோதனையை கொடுத்தாலும் கடவுள் தந்தையினுடைய இயல்பு அங்கே வெளிப்படுது. தந்தையுடைய இயல்பு பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அடுத்த வாசகத்துக்கு போகிறோம். இது நற்செய்தி வாசகத்துக்கு போவோம். ஏன்னா தந்தைக்கு அப்புறம் மகனுக்கு போகணும் இல்லையா, அதனால் நற்செய்தியில் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை. இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதில் பாருங்கள், அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு. அந்த சொந்த ஊரில் அவருக்கு கிடைக்கிற ஒரு நிலை, சொந்த ஊரிலும், அவர் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதிட்டாங்க, சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும், இதெல்லாம் உண்மை, இது நாங்களும் அனுபவிக்கிறோம். நம்ம சொத்து நம்மளுடைய உறவுகள் மத்தியில் நமக்கு கிடைக்கிற ஒரு இது இருக்காது. இப்போ நான் வெளியில் இருக்கிறவங்களாம், ஐயோ ஃபாதர் எப்படியாவது வந்து உங்களை பார்க்கணும், எப்படியாவது வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, எங்களை அப்படியே வந்து பார்த்துட்டு பெரிய பெரிய டொனேஷன்லாம் கொடுத்துட்டு போகிறவங்களாம் இருந்து நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம். வந்துட்டு ஒரு 8 பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம், டிவிலையே பார்க்குறோம் அப்படின்னு இவ்வளோ தூரம் உள்ளே வருவாங்க. வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கேயே இருக்கிற ஆட்கள் நம்மளுடைய அந்த தன்மையை, நம்மளுடைய அந்த ஜெனராசிட்டியோ இரக்கத்தையோ, நம்ம செய்கிற அந்த ஊழியத்தினுடைய தன்மையையோ புரிந்து கொள்ளாதவர்கள் இங்கேயே இருப்பாங்க. ஆமாம், இந்த அளவு என்ன பார்க்குறேன், இங்கிட்ட எதுப்புற வருவாங்க, ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ ஃபாதர், ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனநிலை இல்லாதவங்க என் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படலை, ஆனால் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இருக்கிறாங்கங்கிறது உண்மை. இந்த பைபிள் ஆண்டவர் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மைதான், எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மகனுக்கு ஒரு சோதனை, இயேசுவுக்கே ஒரு சோதனை, தந்தைக்கு ஒரு சோதனை வந்தபோது தந்தை எப்படி செயல்பட்டார். தந்தையினுடைய மாற்று உருதான் மகன் இயேசு, அடையாளம், நம்ம காணும்படியான அடையாளம். தந்தை காண முடியாத ஒரு நிலை, த மகன் வந்து காணக்கூடிய நிலையில் நம் முன்னாடி நின்னார். அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருக்கு வந்த அந்த சோதனையினுடைய ஆழத்தை பாருங்கள். அவரை வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய உறவுகள் வந்து இப்போ ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவரை அடையாளப்படுத்தி பார்க்குறாங்க, இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது, இவர் தச்சர் அல்லவா. ஒரு சில இடத்துல தச்சரின் மகன் அல்லவான்வாங்க, இந்த இடத்துல அவர் தச்சர், ஹீ இஸ் கார்பெண்டர், அவருடைய அந்த ப்ரொஃபஷன். இன்றைக்கி நிறைய நம்மளுடைய தமிழ் சமூகத்தில், இந்தியாவில்னு சொல்லலாம், தமிழகத்தில் பற்றி எறியக்கூடிய ஒரு பெரிய தீமை என்னென்னா இந்த ஜாதியம். இந்த ஜாதியம் என்கிறது எதன் வழியாக அது திணிக்கப்பட்டதுன்னா, அந்த பரம்பரை தொழில், இவன் இந்த வேலையை தான் செய்யணும். அப்போது இந்த நிலையில் இந்த தச்சர் என்கிற ஒரு அடையாளம் என்பது ஒரு டிக்னிஃபைடு ஜாபாக அந்த நாளில் பார்க்கப்படலை, ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக பார்க்கப்படலை, அது ஒரு மீனியல் ஜாப். அதைத்தான் அவங்க இந்த இடத்துல சொல்லி பார்க்குறாங்க, இவர் தச்சர், இஸ் ஆஃப்டர் ஆல் அ கார்பெண்டர் அப்படின்னு பார்க்குறாங்க. மரியாவின் மகன் தானே, இந்த மரியாவின் மகன் அப்படின்னு சொல்லும்போது பெருமையாக பார்க்கல அவங்க. சூசைபர் 4 வீடு தள்ளி இருந்தார். மரியாவை வந்து தூயாவியால் கர்ப்பமாக இருந்தது வந்து வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க கருவுற்று இருக்கிறாங்கங்கிற செய்தி சூசைபருக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, குசு புசு குசு புசுன்னு இந்த கசமுசா, அப்படி தான் செய்திகள் பரவும். நம்ம சாதாரண நம்ம காதுகளுக்குள்ளே வர விஷயத்தை நம்ம, அதான் சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மை. அந்த தீர விசாரிச்சுட்டா நிறைய பிரச்சனைகளுக்கு அங்கே விடை கிடைச்சிரும் பாருங்களேன். அதுக்கு விசாரிச்சுட்டா அந்த சுவராசியம் போயிடும். நம்ம எதுவுமே விசாரிக்காமல் பேசும்போது தான் அதில் ஒரு சுவராசியம் இருக்கும். அது அப்படித்தான் அப்படின்னு அப்படித்தான் செய்தி போய் 4வது வீட்டில் இருந்த சூசைபருக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்கிறார், மறைவாய் விலக்கி விட திட்டமிடுறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நடுவில் இருந்த 4 வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போனா அந்த செய்தி பரவி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மறைக்க முடியாது. இப்போ தான் நமக்கு எல்லாம் சொஃபிஸ்டிகேட்டட் உலகம். இப்போ திடீர்னு ஒரு பெண் கடவுள் தேர்ந்தெடுக்கிறாருன்னா நம்ம குழந்தைய போய் எங்கேயாவது ஊட்டி பக்கமாக ஒளிஞ்சிருந்து பெற்றுட்டு வந்துடலாம். மாதாவால் எங்கேயுமே போக முடியாது, அந்த ஊரில் தான் இருக்கணும். அதை இப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து தாய் என்ன செய்கிறாங்க, கடந்து வராங்க. இன்றைக்கி மரியாதை கத்தோலிக்க திருவை வந்து உயர்த்தி வைக்கிறதுனா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இது ஏதோ ஒரு நாள் நடந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த தாய் அந்த ஊரில் இருந்த ஒவ்வொரு நாளுமே அந்த தாய்ப்பட்ட வேதனை, மன உளைச்சல், அவைகளெல்லாம் தாங்கி உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த அந்த நேரங்கள், மகனை குறித்த கவலை, ஊர் உலகம் பேசின வார்த்தைகளை தாங்கி கொள்ள முடியாத நிலையில் தந்தைக்காக எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வாழ்ந்த அந்த ஒரு நிலை, இதனால தான் இன்னைக்கு தாய் மரியாதை தூக்கி நம்ம முதல்ல வச்சுருக்குறோம். இதை வந்து தவறுன்னு சொல்கிறவன் வந்து கண்டிப்பாக கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அதனால தான் நம்ம மரியாதை வந்து என்றைக்குமே மேலே வைங்க, அம்மாவை மேலே வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். அம்மாவை கடவுளாக இல்லை, தாய்க்குரிய தன்மையை கூட முதல்ல. ஒரு வீட்டில் அப்பா உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறான், எல்லாம் ஓகே, ஆனால் வீடுன்னா யார் முதல்ல ஞாபகம் வரும்? அம்மா தான். அந்த தாயினுடைய நிலையை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ மரியாவின் மகன் தானே அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு ஒரு கிரேடு இல்லை, அப்படி பிறந்தவர் தானே இவர். அப்போ அவங்களுக்கு இப்படி பிறந்தது ஆவியில் பிறந்தாருங்கிறதெல்லாம் புரியாது. அப்போ புரியாத நிலையில் அவங்க மரியாதை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தாங்க. அப்படி தானே இவர் பிறந்தார், அந்த மகனாய்வன் அப்படின்னு கேட்குறாங்க. யாக்கோபு, யோசே, யூதா கூட பிறந்தவங்கள்லாம் அப்படி ஊர் சுற்றுறாங்களே, இவங்கெல்லாம் நான் இவங்களுடைய சகோதரர் தானே. பாருங்கள் அவங்களுடைய அந்த நோக்கம் எப்படியாக இருந்தது. கடைசியாக அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள், ஏற்றுக்கொள்ளவே தயங்குறாங்க. டு அக்செப்ட் ஹிம், அவங்களுக்குள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள அவங்க தயங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த வேதனையோடு அவர் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் என்ன எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா, அங்கேயும் அவர் என்ன செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு. பாருங்கள், நல்ல உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்குகிறாரு. எல்லாருக்கும் நிறைய செய்ய முடியல, ஆனாலும் அந்த இடத்திலும் அவர் நன்மை செய்ய அவர் தயங்கவில்லை. அப்போ பாருங்கள் அந்த சோதனையை அவங்க எப்படி எதிர்நோக்கிறார் பாருங்கள், எதிர்கொள்கிறார். அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள், அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு வியப்புற்றார். அந்த வியப்புறாரு பாருங்களேன். அப்போ அந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே வைக்கணும். நம்மளாம் இப்படி இப்போ சப்போஸ் நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்ன செய்வேன்? அந்த நம்பிக்கையின்மை, அந்த சோதனை, எனக்கு வருகிற சோதனை அது, இயேசுவுக்கு வந்த சோதனை. அந்த சோதனையான நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கடாமுடான்னு திட்டி தீத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் அந்த சிச்சுவேஷனையே எவ்வளோ குழப்பி அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்திட்டு நம்ம கோவத்தெல்லாம் கொட்டிகிட்டு தான் நம்ம போவோம். அப்படி தானே பல நேரங்களில் நானும் அந்த சோதனையை நம்ம வெற்றி கொள்ள முடியாத சூழலை நானும் கடந்து போயிருக்கிறேன். கடவுள் அந்த நேரத்திலலாம் நமக்கு உதவி செய்வார். ஒரு இடத்துக்கு நான் ப்ரேயருக்கு போயிருந்தேன். அப்போது ஊரெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்த நேரம், இப்போ தான் அந்த டிவியில் வரதுனால் எல்லாருக்கும் தெரியுது. மற்றபடி அறியாத நிலையில் நிறைய ஊர்களுக்கு நான் வந்து சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன பங்குகளுக்கெல்லாம் நான் பிரசங்கம் கொடுக்க போயிருக்கிறேன். அப்படி ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தபோது மூன்றாவது நாள் அது ஆவிக்குரிய ஜபம் நடத்த வேண்டிய நாள், டெலிவரன்ஸ், த அனாயிண்டிங் டேன்னு சொல்லுவோம் நாங்கள். தேர்டு டே வில் பி த அனாயிண்டிங் டே, ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜபிப்போம். அதுக்காக அந்த பங்கில் சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் மதியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் படுத்திருந்தப்போ நம்மளை பிசாசு அப்படி தான் வழி நடத்துவான். நான் செல்ஃபோனை எடுத்து ஏதாவது மெசேஜ் இருக்குதான்னு பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது, நீ என்ன பெரிய இவனா, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி என்னை தரக்குறைவாக இப்போ செய்தி போட்டிருந்தான். அப்போ அதை செய்தியை கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்குறபோது அதை ஒரு குருவானவர் கொடுக்குறார். அது வெளி தேசத்தில், நம்ம ஊருக்கார் தான், வெளிநாட்டில் போய் படிச்சிட்ருக்கிறார், அவர் கொடுக்குறார். நான் வந்து அவர் தெரியாமல் யாருக்கோ போடுற மெசேஜ் எனக்கு போட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு நான் பதில் போடுறேன். ஃபாதர், இந்த மெசேஜை நீங்கள் யாருக்கு போட்டிங்கன்னு தெரியல, எனக்கு இது, நான் வந்து ஐ எம் ஃபாதர் ஆல்பர்ட், ஐ எம் ஃப்ரம் ட்ரிச்சி. அவர் சொல்கிறாரு, நீ யாருன்னு தெரிஞ்சு தான் போட்டேன் அப்படின்றார். அப்போ அவர் நம்மளோட ஒரு டக்குக்கு வந்து ரெடி ஆகிறார். இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அவர் அப்படி தான் போட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஐ எம் சாரி அப்படி இப்படின்னு போட்டுருந்தாருன்னா நமக்கு ஓகே ரைட்டு, ஆனால் ஐ நோ டு ஹூம் ஐ எம் சென்டிங் திஸ் மெசேஜ் அப்படின்னு போட்ட உடனேயும் நமக்குள்ளே இருக்கிற பிசாசு எந்திரிச்சு தலையில் உட்காந்துக்கிச்சு. தலையில் உட்காந்த உடனே நான் என்ன செஞ்சேன், ஃபோன் எடுத்தேன், இவனை விடக்கூடாது அப்படின்னு இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ, எனக்கு தெரிஞ்ச ஏபிசிடியில் இருக்கிற எல்லா வார்த்தையும் நமக்குள்ள மண்டைக்குள்ளே நிறையா இருக்கும்ல, வெளியில் வாயால் சொல்ல முடியாது, ஆனால் என்ன செய்யலாம், மெசேஜில் அடிக்கலாம். அடித்தேன் எல்லா வார்த்தையும், யுவன் பிலீவ் சச் எ பிக் மெசேஜ், நல்லா அடித்து உச்ச ஸ்தாயில் நான் என்னுடைய உணர்வெல்லாம் கொட்டி தீக்கிற நேரத்தில் அந்த மெசேஜ் டம்முன்னு அழிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு வேகம், ஏன்னா நெட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்டர்நெட்டு ப்ராப்ளம் ஆகி நெட்டு க இது நின்று போனோடனே இந்த மெசேஜ் ஏதோ காட் டெலீட்டட், விடலை நான். எந்திரிச்சு சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு சாமியார் ரூமுக்கு பக்கத்தில் போனால் நமக்கு நல்ல டவர் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஏன்னா அந்த இது தான் கொடுத்துருந்தார் லிங்க்கு. அவர் ரூமுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து ஃபாதர் உள்ளே தூங்கிட்டுருக்கிறார், நான் திருப்பி அடிக்கிறேன், பட்டவர் ராஸ்கல் வாடா. அப்போ பாருங்கள் அந்த அந்த சோதனை பாருங்களேன், இந்த மனிதர்களால் நம்ம அவமானப்படுத்தப்படுகிற போது நம்மளுடைய ரியாக்ஷன். நீங்களும் வீடுகளில் அப்படி தான் செய்துட்டுருப்பீங்க, என்னை மட்டும் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இவன் படு கேவலமாக இருப்பான் போல இருக்கே, பயங்கரமான ஆளாக. நீங்களும் வீட்டில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கதை தான் இது. பதிலுக்கு பதில் நம்ம பேசணும் பாருங்களேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பல இடத்த நீங்களும் அனுபவிப்பீங்க, நானும் அனுபவிக்கிறாத. நம்ம ஒருத்தர் வந்து ஒரு 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 குறை தவறு செஞ்சுட்டாங்கன்னு சுட்டி காட்டுவோம், அவங்க உடனே அதை தவிர ஓகே சாரி அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற மனநிலை வந்து ரொம்ப கம்மி. அவங்க ஆக்சுவலி ஃபாதர் அது நீங்கள் அது அது நடந்ததுனால தான் நான் இப்படி செஞ்சேன் பாருங்கள், ஜஸ்டிஃபிகேஷன் தான் நமக்கு இருக்குமே ஒழிய அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கொள்கிற அந்த தாழ்ச்சி அதான் ஃபாதர் தொடக்கத்தில் சொன்னார். அந்த தாழ்ச்சிங்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னா இந்த நிலை வந்து எப்போதுமே அது நம்மளை வெற்றி கொண்டு போயிட்டே இருக்கும், நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள் அன்றைக்கி அப்படி தான் நடந்தது, நான் போய் திருப்பி உட்காந்து அதை டைப் பண்ணுறேன், பாருங்கள் திடீர்னு அந்த ஃபாதர் ஏதோ தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு வெளியில் வரார். அவர் எழுந்திரிச்சு வெளியில் வந்து என்ன ஃபாதர் படு தூங்கலையான்னு, இல்லை அந்த கரெக்ஷன் ஒன்று கொடுக்கணும் ஸ்டேஜில் மறந்துட்டேன் அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் கொடுத்துட்டு வந்தவர் என்ன அங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னார். இல்லை ஃபாதர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதர் இந்த மாதிரி லூசுங்க ஏதாவது செய்வாங்க ஃபாதர், யூ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு தேம். அவர் பதில் பாருங்கள், ஆவியானவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரு பாருங்கள். நமக்கு இருந்த கோபம், நமக்கு இருந்த ஒரு வேதனை, மன அழுத்தம், டிப்ரெஷன், அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி ஆகணும். ஆனால் அவர் சொன்னார், டோன்ட் வரி மேன், சரி ஒய் வான் ஒய் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ் அப்படிதான் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு தெரியுதில்ல, நீங்கள் தூக்கி போட்டு போ அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னாரு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ளே அந்த செய்தி போகுது, ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். டேய் உனக்கு அடுத்தது இது இருக்குது, அனாயிண்டிங் செஷன் இருக்குது, பிசாசு உன்னை சிதைக்கிறான், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான். உடனே நான் என்ன செய்தேன், அப்படியே செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி அன்றைய மாலை வழிபாடு மிகச்சிறப்பாக நடத்தணும். பாருங்கள் இந்த சூழல், இந்த ஒரு வேதனை என்பது எல்லா இடத்துலையும், வீட்டில் கணவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உடனே நமக்கு பதில் சொல்லி ஆகணும். அஃபென்சிவ் வேர்டை ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திருப்பி அதுக்கு மேலே ஒரு இன்னொரு கடினமான வார்த்தையை வச்சு அவங்கள நம்ம அட்டாக் பண்ண பார்க்குறோம். பாருங்கள் இன்றைக்கி தந்தை என்ன செய்கிறாரு, கிளர்ச்சி செய்கிறாங்க, அவனை விட்டு அவனை நான் என்ன அடி அடிக்கிறேன் பாருன்னு அடித்து அப்படி செய்யலை, இறைவாக்கினரை நான் அனுப்புனேன், லெட் தம் நோ, அவங்க தெரியட்டும் நான் இறைவாக்கினரை அனுப்பி அவனை கரெக்ட் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு. பாருங்கள் மகன் என்ன செய்கிறாரு, வியப்புற்றாருன்னு தான் எழுதியப்பட்டிருக்கிறேன், அவங்களுடைய அந்த நிலையை பார்த்து நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். நம்மளாம் என்ன செய்வோம், வேதனைப்படுவோம், பொங்கி எழுவோம், தம்மளுடைய ஆட்டிடியூடு இயல்பு அது. ஆனால் ஆண்டவருடைய இயல்பு பாருங்கள், நம்பிக்கையின்மையை கண்டு வியப்புற்றார். இன்றைக்கி நம்ம பைபிளில் இப்போ இயேசுவை அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது வாசகத்துக்கு வாங்க, அதில் பார்த்தீங்கன்னாக்க பவுலடியார் நம்மளை மாதிரி போராடுற ஒரு மனுஷன், சீடன், அவரை சீடனாக வச்சுக்கலாம், நம்ம எல்லாருமே சீடத்துவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்களேன். அப்போ இந்த பவுலடியார் என்ன சொல்கிறார் பாருங்கள், எனக்குள்ளே ஒரு முள் ஒன்று என்னைய குத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார், ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்குது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அந்த முள் என்ன அப்படின்னு ஆய்வு செய்யும் போது பலர் பலவிதமாக சொல்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு விருப்பமானதை சொல்லிப்பாங்க. சில பேர் செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று அவர் சந்திக்கிறாரு. எனக்கு நிறைய நம்ம சில நல்ல கமெண்ட்ரிஸை பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லலை. நான் வந்து ஜெரோம் பிபிலிக்கல் கமெண்ட்ரியை நம்ம கத்தோலிக்க வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்ரி அது, அதுக்கு அதில் நான் போய் தேடும்போதும் மற்ற கமெண்ட்ரியில் பார்க்கும்போதும் கூட ஒரு அருமையான கருத்தியலை நம்ம வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நோயாக இருக்கலாம், உடலில் இருக்கிற நோயை குறிப்பிடக்கூடிய ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, பிறருடைய அவமான பேச்சு, அவருக்கு பேசுகிற திறன்லாம் ரொம்ப கம்மி, அவருக்கு கத்தி எடுத்து விளாசு தான் தெரியும், ஆள் குட்டை, ஆள் வந்து குள்ளமானவர், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சர் கிடையாது, ஒரு ஃபிகர் கிடையாது அவருக்கு நின்று பேசுகிற அளவுக்கு, பேச்சு கூட அவருக்கு பிரமாதமான ஒரு பேச்சு திறன் இல்லாத ஒரு மனிதர் தான் பவுலடியார். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவங்க எல்லாம் அதை வைத்து அவரை ஏளனப்படுத்தியிருக்கிறாங்க என்பது ஒரு குறிப்பிடப்படுகிற ஒரு காரியம். இதை வந்து ஒரு 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 வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். எண்ணிக்கை நூல் 33:55 நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில், நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். பாருங்க, அந்த குத்துகிற முல்லை போல குத்துகிற இந்த ஒக்காபுலரி வந்து அங்கேயும் அப்படி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் சொன்னப்பட்ட இந்த குத்துற அந்த ஒரு முள் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும்னா, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை சுற்றி இருக்கிற உறவுகள், அவருடைய மக்கள் அவரை காயப்படுத்திய அந்த காயம், அதை ஏற்றுக்கொள்ள அவர் போராடிய அந்த போராட்டம். அதே கலாத்தியரில் கூட அதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸை நம்ம பார்க்குறோம். சகோதரர், ஏன்னா அவர் மனநிலையை எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம் பாருங்களேன் என்னமோ, அதே மாதிரி அவர் வெளிப்படுத்துகிறார். சகோதரர் 4:12 வாசிக்கிறேன். கலாத்தியர் 4, சகோதர சகோதரிகளை உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் என்னை போல ஆகுங்கள், நான் உங்களைப் போல ஆனேன் அல்லவா? நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை. என் உடல்நல குறைவு தான் உங்களுக்கு முதன் முதல் நச்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது. இது உங்களுக்கு தெரியுமே, அப்போ உடல்நல குறைவில் இருந்திருக்கிறாரு. என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனைக்கு உங்களுக்கு வரவில்லை, உங்களுக்கு வரல. அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல், ஏன் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். என் நோயை பார்த்து நீங்கள் என்ன செய்யல, என்னை தள்ளி வச்சிடல. என்னை ஏற்றுக்கொள்வதும் ஒரு பெரும் பேறு என கருதினீர்கள். இந்த மனநிலை இப்பொழுது எங்கே? முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள். எவ்வளோ தூரம் சொல்கிறாரு பாருங்க, அவங்கள ஹைலைட் பண்ணுறாரு. உங்களை பற்றி நான் உறுதியாக சொல்ல முடியும், இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவனானேன். நான் இப்போ உண்மையை சொல்கிறேன், அப்போது நீங்கள் என்னையா இவ்வளோ நல்ல குணத்தோடு இருக்கிற நீங்கள் நான் உண்மையை சொன்னதுனால நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறீங்க, என்னை எதிராளியாக பார்க்குறீங்க அப்படின்னு இப்போ தான் வந்து அந்த கருத்துக்குள்ளே வராரு பாருங்களேன். முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள். நான் ஒரு சில பேரை குறிப்பிட்டிருக்கிறேன், அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல, அவங்க காட்டுற பாசம் நேர்மையானது அல்ல. நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டுமென்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு கூட்டம் இவருக்கு எதிராக வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. அப்போது இந்த வேதனையை இவர் வெளிப்படுத்துகிற விதத்தை பார்க்கிற போது, அந்த முள்ளாய் குத்தி கொண்டிருக்கிற அடையாளம் என்பது இயேசு சந்தித்த அதே சோதனையினுடைய அடையாளம். அதுதான் தன்னுடைய உறவுகளால், தான் சார்ந்திருக்கிற மக்களாலேயே அவர் காயப்படுத்தப்படுகிற ஒரு வேதனை அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிதலுக்கு பிறகு இப்போ நாம் பார்த்திங்கன்னா, தந்தை சோதனையை சந்திக்கிறாரு, மகன் சோதனையை எதிர்கொள்கிறாரு, பவுலடியாரும் இந்த சோதனையை எதிர்கொள்கிறார். இந்த சோதனை எங்கேருந்து வருது? உறவுகளிடமிருந்து வருகிற காயத்தினுடைய ஒரு அடையாளம். சோதனைன்னா வெறும் பாவத்தினுடைய இச்சையினால் வரக்கூடியது மட்டும் நினைக்கக்கூடாது, இதுவும் சோதனையினுடைய ஒரு அடையாளம். அப்போ இந்த சோதனைகளை அவங்க எப்படி கையாள கற்றுக்கொண்டாங்க, எப்படி அவங்க எதிர்கொண்டு வராங்க? தந்தை எப்படி, மகன் எப்படி, சீடனாக இருக்கிற பவுலடியார் எப்படி? இப்போ நமக்கு ஒரு பாடம், நாம் எப்படி இந்த சோதனைகளை எதிர்கொள்ள போகிறோம்? இப்படி அடுத்தவங்க பேசுகிறாங்கன்னு மனமுடைந்து போகிறோமா, அல்லது என் வாழ்க்கையே போயிடுச்சு எனக்கு யாருமே இல்லை? ஒரு சில சகோதர சகோதரிகள் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுப்பாங்க, கொடுத்து நான் வந்து என் குடும்பத்துக்காக இருக்கிறேன், என் குடும்பத்தில் யாருமே என்னை மதிக்கிறதில்லை, எல்லாரும் என்னைய கேவலப்படுத்துகிறாங்க, நான் உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ரொம்ப ஆழமான. அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வழிமுறைகளை காட்டுறோம். அப்போ அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய அந்த உள்ளார்ந்த இயல்பு பாதிக்கப்படுறது எப்போ அப்படின்னா, மனுஷனாகப்பட்டவன் நம்மளை போன்ற மனிதர்கள் உறவுகளால் காயப்படுகிற போது நம்ம சோதனை, அந்த சோதனையை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்க வேண்டும். இயேசுசாமி இதில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். மலையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பிசாசு வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம், அழகையினாலன்னு ஒரு வார்த்தை. ஆனால் அழகையினாலன்னா எப்படி அழகையினால சோதிக்கப்பட்டார்? கடவுள் மனிதன் காவியம் என்று மரிய வாழ்த்தட்டும் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது. அது பெருசாக நம்ம வந்து அதை இந்த இதில் அங்கீகரிக்கலை, பட் ஆனால் கத்தோலிக்க திருவையில் அது ஒரு வெளிப்பாடுகளின் புத்தகமாக அங்கீகரிச்சிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு காட்சியில் என்னென்னா, ஒரு நல்ல யூத இளைஞனை போல, நல்ல அழகான யூத இளைஞனை போல தான் ஒரு மனுஷன் வந்து இயேசுவை சோதிக்கிறான். அதனால தான் இந்த சோதனை அப்படிங்கிறது ஏதோ பிசாசு வந்து வேறு வழியில் வரும், இல்லை இல்லை, மனுஷங்களுடைய வழியில் தான் வருகிறது. ஆகவே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ இந்த மூன்று காரியத்தை இதில் முடிவாக நம்ம வைக்கலாம். முதல்ல செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தந்தையினுடைய அந்த கட்டளையில் முதல் வாசகத்தில் பார்க்குறோம், செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் நீ போய் பேசு. 2 தீமோத்தேயு 4:2 பார்க்குறோம், இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள், கற்றுக்கொடு. அப்போது தந்தை நமக்கு முதல்ல சொல்கிறாரு, கேட்குறானோ இல்லையோ நீ என்ன செய், சோதனைக்கு உட்படாமல் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை நீ செய், செய்யக்கூடாததை செய்து நீ மாட்டிக்கக்கூடாது, செய்ய வேண்டியதை நீ செய், அவங்க கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீ ஆண்டவருக்கு முன்னாடி நில். ரெண்டாவது பவுலடியார் காட்டுகிற அடையாளம், இருமாப்பு அடையாதவாறு. அவர் சொல்கிறாரு, நான் இருமாப்பு அடையாதவாறு கடவுள் எனக்கு இந்த முல்லை வச்சிருக்கிறாரு. அப்போ இருமாப்பு அடையாதபடி இருக்கணும். திருப்பாடல் 31:18 சொல்லுது, பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக, செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக. அப்படி பேசுகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நா கட்டுண்டு கிடக்கும். ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் பேசினாலும் எடுபடாது. சில ஆசீர்வதிப்பீங்க, இருமாப்போடு இருக்கிறவங்க நீ நல்லா இருப்பானுங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், மாறி போகிடும். அப்போ நீங்கள் வந்து இவன் அழிந்து போவானுங்க, அவன் நல்லா வாழ்வான், அப்படி மாற்றி நடக்கும். அப்போது இருமாப்பு உள்ளவர்களுடைய நாவினுடைய வார்த்தைகள் கட்டப்பட்டு கிடக்கும். 2 கொரிந்தியர் 12:20 சொல்கிறாரு, எனக்கு ஒரு அச்சம், நான் அங்கே வரும்போது நான் காண விரும்புகிற நிலையில் நீங்கள் இருப்பீர்களோன்னு சொல்லிட்டு அவர் எதை எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, அவதூறு பேசல், புறங்கூறல், இருமாப்பு, குழப்பம். இருமாப்புனா அந்த ப்ரைடு, ஐ நோ எவ்ரி திங், எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த மனநிலை, அதான் இருமாப்பினுடைய நிலை. அப்போது இந்த சோதனை வருகிற போது நம்ம என்ன தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுதல், ஃபாதரு அதற்கான ஒரு அதாவது எதிர்வினை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டார் துவக்கத்திலேயே. 3வது, நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இப்போ நம்பிக்கையின்மையை கண்டு அல்லது நம்மை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையை கண்டு நாம் பொங்கி எழுந்து நாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இயேசு சாமி வேதனைப்பட்டார்னு சொல்லலை, வியப்புற்றார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது நீங்கள் அடுத்தவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலையை கண்டு நீங்கள் வியப்புறலாம், அதுக்காக நீங்கள் வந்து வேறு விதமான எக்ஸ்பிரஷன் வைக்கலாம், ஆனால் வேதனைக்குரிய எக்ஸ்பிரஷனை நீ வைக்காத. மத்தேயு 5:22 நம்ம பார்க்குறோம், சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர், முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்பு, அறிவிலியே என்பவர் எரிநரகம். பாருங்கள், இயேசு சாமி இதையே சொல்லிட்டு அவரே செய்திருந்தார்னா அவருடைய வார்த்தை மாறி இருக்கும். அவர் மாற்றலை, அவர் அவங்களுடைய அவநம்பிக்கையை பார்த்து, அவங்களுடைய அந்த நம்பிக்கையின்மையை பார்த்து அவர் கோபப்பட்டு நீங்களாம் அறிவுகட்ட பயில அப்படின்னு சொல்லலை. அவர்கள் வியப்புடுறாரு, இப்படியும் மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு பாருங்கள். இதுதான் கடவுளுடைய, இவ்வளோ நன்மைத்தனத்தை பார்த்தோம் நீ இப்படி இருக்கிறியேங்கிற அந்த வேதனையை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சரியானவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினால் ஆண்டவர் உங்களுக்கு சரியானவற்றை வெளிப்படுத்துவார். நாம் தவறான ஒன்றை வெளிப்படுத்திட்டு எனக்கு நன்மையானது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நான் சரி, என்னை சரி செய்கிற போது தான், நான் சரியான நிலையில் நிற்கிற போது தான் கடவுள் என்னோட நிற்க முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, மாற்றம் என்பது எங்கே வர வேண்டும், முதல்ல என்கிட்ட வரணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதா, மாற்றம் எங்கே வரணும், பேசுகிற என்கிட்ட வரணும், அங்கே சிந்திக்கிற அந்த ஒரு நபர்கிட்ட வரணும், இந்த வீடு மாறணும்னு நினைக்கிற அவர்களிடத்திலே வரணும். யாருக்கு அந்த மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே தான் ஆவியானவர் பேசுவார். அவர்கள் நாம் முதல்ல நம்மளை மாற்றுகிற போது கண்டிப்பாக அந்த சூழல் மாற்றம் அடைகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் சோதனை என்கிறதை வேறு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சிந்தனையை இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள். நீங்கள் எத்தனை பேரால் சோதிக்கப்பட்டீங்க, அந்த சோதனைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பதில் கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, இந்த மனப்பாங்கை நீங்கள் மாற்றி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கரம் பிடித்து உங்களை உயர்த்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.